அன்புடன் கூட திருவுக்கமிடம் தருணையில் உறுதி அது தள்ளறி அன்புடன் தொடர்ந்து பேரை பொறித்து தருகன் பாசி தள்ளவனை தொடர்ந்து கருணையினும் பள்ளமனும் கூடி சுத்தி வழக்கு நினைந்து வருவனை படுத்தில் நேசம் நிறைந்தவர்களுக்கா மேலும் நிறைந்த மணிக்கு பேச நடிகார் பெருமையின் தொழிலெடுத்து தேசமிய திருக்கோள தொழில் படித்த வாசமலர் மண்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்கினார் கூடியர்களும் மக்கள் தொகுதியர்களும் கடல் முற்றி ஆழிமிசைகள் முதற்கில் அணிந்தவிழா நடி முற்றி வாழ்ந்திருந்தவர்களுடன் கடல் முற்றி உரிமொழி திருவாரூர் இல்லாமல் முருக பெருமாள் திருவருளினாலே கூடியிருக்கு நடிகர்கள் உத்தமாவுடைய புன்னாசருடைய கடியனுடைய சிறந்தாள் நடக்கங்களை முதற்கொண்டிருக்கிறது. முருகன் கோட்பாடு சபையின் சார்பாக பெரியவர்களான தொடர்பு மகன் ஸ்ரீ கொடுக்கத்துசாமுடைய திருமணத்திலே தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. எல்லாம் வல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளும் தெய்வ சேக்கடார் பெருமானுடைய குருவருளும் துணை நிற்க திரியான சம்பந்த சுவாமியுடைய அருள் திருவரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவு ஒத்துழைப்பு கொடுக்கிற மணிகாசு அரவணையை சார்ந்த அன்பர்கள் அனைவருடைய திருவடியுடைய நன்றி வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொண்டு
புதியாக இருக்கக்கூடிய நான் முகை கவர் பொழுதினில் மலர் செங்கை நவ்வின. இப்ப மலர் எப்படி இருக்கு? குவிஞ்சிருக்கு. குவிந்த மலரை எடுக்க போகின்ற அந்த பெண்ணினுடைய திருக்கரம் எப்படி இருக்கும்? மலர் பறிக்க போகும்போது கரம் எப்படி இருக்கும்? விரிஞ்சா இருக்கும், குவிந்துதான் இருக்கும். அது மலர் செங்கை, அதுவும் ஒரு மலர். பூம்பாவையினுடைய கையும் குவிந்து இருக்கான். நவ்வி என்பதாக சொல்லுகின்றார். செவ்வி நான் முகை கவர் பொழுதினில் மலர் செங்கை. மேலே இருக்கிற முல்லை மல்லிகை என்று சொல்லக்கூடிய அது எப்படி மொட்டாக இருக்கின்ற மலரோ அதை போல இதுவும் இந்த கையும் ஒரு மலராக மொட்டான மலராக தோன்றுகின்றதா? செவ்வி நான்முகை கவர் பொழுதினில் மலர் செங்கை. நவ்வி என்பது பெண்மானுக்கு உரிய பெயர். நவ்வி நவ்வி என்பதாக சொன்னது பெண்மான். அந்த பெண்ணை பற்றி சொல்லுகின்றார். நவ்வி வாழ் விழி நறு நுதல். வாழ் விழி ஒளி பொருந்திய கண்களை உடைய பெண். நறு நுதல், நுதல் என்பதாக சொல்லுகின்ற போது நெற்றி. இந்த நெற்றி என்பதாக சொல்லுகின்ற ஒன்றானது கூந்தலுக்கு நறுமு. நறு என்பது வாசனை, வாசனை உடைய கூந்தல். இதெல்லாம் பெண்களுக்கு உரிய அந்த பக்தி மேலீட்டின் காரணமாக, சிவ பக்தியின் காரணமாக ஏலவார் குழலி என்பதாக சொல்லுவார் மணிவாசக பெருமாள். அப்படி பெண்களினுடைய அந்த கூந்தல், பெண்களினுடைய அந்த விழி, பெண்களினுடைய நிலை எல்லாம் எப்படின்னு பார்த்தா மணிவாசக பெருமாளுடைய அம்மானை பாடலில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பெண்கள் இறைவன் மீது செலுத்துகின்ற பக்தியின் காரணமாக என்ன ஆகும்? அந்த பெண்களுடைய கூந்தலிலே இயற்கையான அந்த நறுமணம், அதற்கு இயற்கையான நறுமணம்னு பேர். அப்படி செறி நெறி கூந்தல், செறிந்த கூந்தல், நெறிந்த கூந்தல், கொவ்வை வாயவள் முகிழ் விரல். இப்ப எப்படிப்பட்ட விரல்? அது முகிழ்ந்த விரல். முகிழ் விரல் கவர்ந்தது குறித்து என்பதாக சொல்லி அந்த ஸ்னேக் பைட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றார் அடுத்த பாடல். ஏன்னா யாரும் வந்துட்டு பாம்பு கடித்தால் அந்த பாம்பினுடைய இன்ஜெக்ஷன் எப்படி அது உள்ள
தெளிந்து வந்த செய்வினை இம்மை
வையகத்துள்ளோர் இந்த வெவ்விடம் ஒழிப்பவர்க்கு ஈகுவன் கண்ட அந்தமில் நிதி குவை என பறையறிவித்தார். இந்த பெண்ணை யாராவது உயிர்ப்பித்து கொடுத்தா என்கிட்ட இருக்கிற அத்தனை செல்வத்தையும் நான் கொடுக்கிறேன். கான்ட்ராடிக் ஸ்டேட்மெண்டா தெரியுதுல்ல? முன்னாடி என்ன சொன்னார்? முற்றும் என்னையும் என்னுடைய பூம்பாவையும் எல்லாத்தையும் கொடுத்தேன்னு அங்க சொன்னவரு இங்க வந்துட்டு திடீர்னு இந்த பூம்பாவை எடை செய்தவர்களுக்கு என்னுடைய செல்வத்தை கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அங்க சொன்னார் ஞான சம்பந்தருக்குன்னு சொல்லிட்டாரு. ஞான சம்பந்தருக்கு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டா சிவனேஸ்வரை பொறுத்தவரையிலும் பூம்பாவையை ஞான சம்பந்தருக்கு கொடுக்கணும். பூம்பாவை ஞான சம்பந்தருக்குன்னு சொன்னது பூம்பாவை கொடுத்துட்டா அனைத்து செல்வத்தையும் கொடுத்த மாதிரி. ஆக இந்த செல்வத்தை பயன்படுத்தியாவது பூம்பாவை பெருமானுக்கு நிவேதனமாக அடைக்கலமாக இந்த ஞான சம்பந்த பெருமானுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதற்காக என்ன வேணா செய்யறதுக்கு தயாரான. இந்த வெவ்விடம் ஒழிப்பவருக்கு ஈகுவன் கண்ட அந்தமில் நிதி குவை என பறை அறிவித்தார். முரசு எம்பிய மூன்று நாள் அகவையின் முற்ற அரசர் பாங்குளோர் உட்பட அவனி மேல் உள்ள கரையில் கல்வியோர் யாவரும் அனைத்தும் தங் காட்சி புறையில் செய்கையில் தீந்திராது ஒழிந்து போனார். மூன்று நாட்கள் இந்த உடலை பாதுகாப்பா வச்சான். மூன்று நாட்கள் இந்த உடலை பாதுகாப்பாக வைப்பதற்குரிய அந்த மருத்துவம், அந்த மூலிகை, அந்த நிலைகள் இருந்திருக்கு. மூன்று நாட்கள் விடம் தீண்டிய உடலை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய நிலை இருந்தது என்பதை காட்டுகின்றார் சேக்கிழார் பெருமாள். காட்சி புறையில் செய்கையில் தீண்டார். நேரடியா கண்காண அவர்கள் எந்த வகையான செயல்பாடும் இல்லாமல் இந்த பூம்பாவையை இருக்கின்ற அந்த செய்கையில் எந்த விதமான முயற்சியும் அது பயன்படாமல் போகின்ற நிலையிலே சீரிய மன்னிய சிவநேசர் கண்டு உளம் மயங்கி காரின் மல்கிய சோலை சூழ் கழுமல தலைவர் சாரும் அவ்வளவும் உடல் தழலிடை அடக்கி சேர என்பொடு சாம்பல் சேமிப்பது தெளிவார். சரி, இனிமே இவர் தெளிந்தது என்ன என்பதாக சொன்னால், இதுவரையிலும் 3 நாட்கள் எல்லா வகையான மருத்துவமும் எல்லா வகையான நிலையும் ஆயிடுச்சு. இனி இந்த உடலை நாம் வைத்திருப்பதற்கு ஆகது இல்லை. ஆகவே எலும்பையும் சாம்பலையும் நாம் சேமித்து திருஞான சம்பந்தருக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக அமைத்து உடைய பிள்ளையார்க்கென இவள்தனை உரைத்ததனால் அடைவு துன்புறுவதற்கு இல்லையாம் நமக்கு என்றே இடர் ஒழிந்தபின் அடக்கிய என்கொடு சாம்பல் உடை பெருந்தகும் பத்தினீர் புகப்பெய்து வைப்பார். இப்ப இந்த எலும்பையும் சாம்பலையும் உடைய பிள்ளையாருக்கு என இவள்தனை உரைத்தது அதனால், பிள்ளையாருக்குன்னு சொல்லிட்ட காரணத்தினால உடலை கொடுக்கின்ற நிலை இல்லை என்பதாக சொன்னாலும் இந்த உடலை இருக்கக்கூடிய எலும்பையும் சாம்பலையும் சேர்த்து 10 என்பதாக சொன்னா வாய் சிறுசா இருக்கும், பக்கவாடு பெருசா இருக்கக்கூடிய ஒரு மண் குடத்திற்கு 10 பேர். இந்த மண்குடத்துல எலும்பையும் சாம்பலையும் போட்டு என்கொடு சாம்பல் புடைபெறத்தகும் 10 நீர் புகப்பெய்து வைப்பார். கன்னி மாடத்தில், இந்த பெண் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய இடம் எதுனா கன்னி மாடம். அந்த கன்னி மாடத்தில் முன்பு போல் காப்புற அமைத்து, முன்போல அதை கொண்டு போய் அமைத்தாரா? எப்படின்னா முன்பு போல காப்புற அமைத்துனா முன்பு என்பது என்ன? முன்னாடி போல அப்படின்னு அர்த்தம். என்ன முன்புற காப்புற அமைத்தல் என்பதாக சொன்னா, முன்னே பூம்பாவை உயிரோடு இருந்தால் எவ்வாறு அந்த பூம்பாவையை காப்பாரோ முறையாக அந்த பெண்ணை அமைப்பாரோ அதே போல இது எலும்பு சாம்பல்னு அவர் பார்க்கல. அவர் பார்த்தது இது பூம்பாவை தான். பூம்பாவை உயிரோடு இருந்தால் எப்படி நான் காப்பேனோ அதே போலவே இந்த எலும்பையும் சாம்பலையும் காக்கின்றேன் என்பதாக முன்பு போல் காப்புற அமைத்து பொன்னும் முத்து மேல் அணிகலன்கள் பூந்துகில் சூழ்ந்து பண்ணு தூவியின் பஞ்சனை விரைப்பள்ளி அதன் மேல் மண்ணு பொன்னரி மாலைகள் அணைந்து வைத்தனரால் முத்து எல்லாம் சேர்ந்து அலங்காரம் செய்து அந்த மண்குடத்தை பூம்பாவையாகவே கருதி பூம்பாவைக்கு அலங்காரம் செய்ததை போலவே செய்து வைத்தாராம். மாலை சாந்தொடு மஞ்சனம் நாள்தோறும் வழாமைனர், நாள்தோறும் மாலை சாந்து மஞ்சனம் இது மூன்றும் செய்தாராம். அந்த எலும்பு சாம்பல் இருக்கக்கூடிய குடத்துக்கு பூம்பாவைக்கு இந்த இது எப்படி செய்தாரா? நாள்தோறும் வழாமைனர் ஒரு நாள் கூட, ஏன்னா திருஞான சம்பந்தருக்குரிய பொருள்ங்க, திருஞான சம்பந்தருக்குரிய பொருளாக இருக்கின்ற அந்த நிலையிலே எந்த விதத்திலேயும் ஒரு நாள் கூட விடாமல் நாள்தோறும் வழாமை பாலின் நேர் தரும் போனகம் தினந்தோறும் பாயசம், தினந்தோறும் அந்த பெண்ணிற்கு நிவேதனம் பால் நேர் தரும் போனகம் பகல் விளக்கு அணை, இரவுல மட்டும் விளக்கு இல்ல, நாள்தோறும் பகலிலேயும் விளக்கு எரியும், விளக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்குமா அந்த இடத்துல. ஆகவே பூம்பாவை என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த பூத சரீரத்தை விட்டு அந்த உயிர் பிரிந்திருந்தாலும் காரண சரீரத்தை கொண்டு இந்த உயிரானது இந்த மண்ணுலகத்திலே விளங்கும் என்பதை காட்டுகின்ற முறையிலே, காரண சரீரம் என்பது பூத இந்த அன்னமய கோஷம் என்று சொல்லக்கூடிய அன்னமய கோஷம் போலவே இருக்கக்கூடியது இந்த காரண சரீரம். இந்த காரண சரீரமானது இந்த அடுத்த பிறவி வருகின்ற வரையிலும் இந்த உயிரானது காரண சரீரத்தை கொண்டு இருக்கும். இந்த காரண சரீரம் முன்னாடி எடுத்த அந்த பூத உடலானது எப்படி இருந்ததோ அதை போலவே ஷேப் இருக்கும் இந்த காரண சரீரம். ஆகவே இது இந்த எலும்பும் சாம்பலையும் கொண்டு வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த காரண சரீரமானது இன்னொரு பிறவியிலே நல்ல பிறவியிலே இது போய் சேர வேண்டும் என்பதற்காக செய்கின்ற அந்த நிலைதான் எலும்பும் சாம்பலையும் வழிபாடு செய்து அதை புனிதமான நீரிலே விடுகின்ற ஒரு குறியீடு. இது அற்புதமான நிலையிலே இது சேர வேண்டும் என்கின்ற அந்த நிலை. அதற்காக பகல் விளக்கு அணைய சாலும் நன்மையில் தகுவன நாள்தோறும் சமைத்து ஏழுமா செய்ய யாவரும் வியப்பெய்தும் நாளில். இத பார்த்தா ஒரு விந்தையா இருக்கு எல்லாருக்கும், என்ன இவர் பாட்டுக்கு சாம்பலையும் எலும்பையும் இவ்வளவு பெண்ணாக பாவித்து விளக்கேத்துறாரு, பாயசம் பண்றாரு, எல்லாம் பண்றாரு, நாம எல்லாம் எடுப்போம் போய் கரைச்சிருவோம் வந்துருவோம், இவர் என்ன இப்படி ஒரு பைத்தியகாரத்தனமா செஞ்சிட்டு இருக்கிறார் சிவனேசர்? பூம்பாவை இறந்து விட்டால் எலும்பு சாம்பலும் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், விட்டுற வேண்டியதானே, இது எதுக்கு இப்படி பண்றாரு? அதுவும் நாள்தோறும் வழாமை செய்கின்றாரே அப்படின்னு சொல்லி இவர்கள் எல்லாம் வியப்பு எழுதினார்களாம். சண்பை மன்னவர் திருவொற்றியூர் நகர் சார்ந்து பண்பு பெற்ற நற்தொண்டர்களுடன் பணிந்து இருந்த நண்பு மிக்க நல்வார்த்தை அந்நற்பதியுள்ளோர் பண்புகள் பெருவணிகர்க்கு வந்து உரை செய்தார். இந்த நேரத்துல திருஞான சம்பந்த பெருமான் வந்தார் என்ற செய்தியானது நண்பு மிக்க நல்வார்த்தை அந்நற்பதியுள்ளோர் வன்புகள் பெருவணிகருக்கு வந்து உரை செய்தாரு. திருஞான சம்பந்தர் சரி எலும்பு சாம்பலும் வச்சிட்டு இருந்தாரு, திருஞான சம்பந்தர் எங்க இருக்கிறாரு பானையை தூக்கிட்டு போக வேண்டியதுதானே, எலும்பு சாம்பலும் இருக்கு திருஞான சம்பந்தர் எங்க இருக்கிறாரு கேட்டு இந்த எலும்பையும் சாம்பலையும் கொண்டு போய் ஏன் சிவனேசர் கொடுக்க கூடாது. ஒரு அந்த வரலாற்றை படிக்கின்ற பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு இது தெரியுது. என்னன்னு கேட்டா யாரும் யாரையும் தேடி போறதில்ல, எல்லாம் தேடி வருகின்றது. அது ரொம்ப முக்கியமானது சைவத்தில். சைவத்திலே மட்டும்தான் குரு என்று சொல்லக்கூடியவர் நாடி வருவாரே தவிர தேடி போகக்கூடியவர் அல்ல. குருவை நீங்க தேடி போனா அந்த குரு ஒரு அளவிற்கு உதவுவார், தெளிவுக்கு உதவுவாரே தவிர உண்மையிலேயே குரு என்று சொல்லக்கூடியவர் நம்மை நாடி வரும் குரு என்பதுதான் சைவம். இதற்கு சுப்ரீம் கோர்ட் அத்தாரிட்டி வேணும். யாருன்னு கேட்டா திருமூலர் தான். திருமூலர் தான் இதற்கு குரு என்பதற்குரிய விளக்கம். குரு என்பது என்ன, குரு என்பது எவ்வாறு இருக்கும், குரு என்பது எவ்வாறு வரும் என்பதை தெள்ள தெளிவாக சைவம் என்பதாக சொன்னால் குரு என்பதற்குரிய அந்த நிலை, குரு லிங்க சங்கம வழிபாடு என்கின்ற நிலையில் குரு என்று சொல்லக்கூடிய குருவானது நம்மை நாடி வரும். பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போர் பசுபாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதி அணுகில் பசுபாசம் நிலா. இதுதான் தத்துவம். நீங்க திருமந்திரத்துல எந்த பாட்டை படிச்சாலும் படிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த பதி பசு பாசமாகி இந்த திருப்பாடலை மனனம் செய்து வச்சு இதுதான் சைவ சித்தாந்தம். ரொம்ப சுருக்கமான சைவ சித்தாந்தம். என்னப்பா அவருக்கு மூன்று பொருள், பதி பசு பாசம், பதியினை சென்றதுகா பசுபாசம், பதியினை சென்றனுகா பசு கமா பாசம் போட்டீங்கன்னா முடிஞ்சது கதை. ஏன்னா பசு போய் அணுக வேண்டிய இடம் பதி, பதியினை சென்றனுகா பசு பாசம்னு பிரிச்சிட கூடாது, பதியினை சென்றனுகா பசுவின் உடைய பாசம், பசு பாசம். என்கிட்ட இருக்குது பாசம், அவர்கிட்ட கிடையாது. அதனால என்னுடைய பாசம் ஏன் என்ன மட்டும் பிடிச்சிருக்குன்னு கேப்பான், ஏன் உயிரை மட்டும் பிடிச்சிருக்கு. ஆமா உன்னதான் வெளிப்படணும். ஆக பதியினை சென்றனுகா பசுபாசம், பதி அணுகில், இதுதான் போல்டன் லெட்டர், ரெட் போல்டன் லெட்டர். எல்லாத்திலயும் நீங்க எது வேணா நீங்க போல்டு சைஸ்லயே 25-30-35 கூட நீங்க போட்டு பதி அணுகில் சொல்றாரு பாருங்க. இதுதான் தெய்வ வாக்கு, பதி வாக்கு. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்தல் என்பது அனுபவ நிலையிலே வந்த வாக்கு. பதி அணுகுதல், பதிதான் அணுகணும், நீ போய் அணுக முடியாது. இறைவன் பக்குவமுடைய ஆன்மாவிற்கு அவரே நாடி இல்லம்தோறும் எழுந்தருளி அவர் தான் செய்வார். நீ என்னதான் நீ தேடி போனாலும் உண்ணு நீர் விடாய்க்கு உவரி நீர் ஒப்பது போல ஆகும் என்பது திருவிளையாடு புராணம். மணிவாசகரை வாதவுரரு தேடாத குரு இல்லையா பரஞ்சோதியார் சொல்றாரு. என்ன அவருக்கு ஆலவாய் பெருமான தினந்தோறும் வழிபாடு செஞ்ச உடனே குரு கிடைக்க மாட்டாரா, நமக்கு குரு கிடைக்க மாட்டார். தேடாத குரு இல்ல, தேடாத குரு இல்ல. கிடைச்சாலும் குரு எப்படி கிடைக்கிறாரா, இவர் எப்படிப்பட்டவர், அறிவின் சிகரமாக திகழ்பவர் மணிவாசக பெருமான். இல்லன்னா அமைச்சரா போடுவாரா, அமைச்சரா போடுறதுக்குரிய தகுதி வேண்டும்னு சொன்னா சேக்கிழார் பெருமான் அமைச்சரா வந்தார்னா சும்மா காசு கொடுத்து வரல. சேக்கிழார் பெருமானுடைய அமைச்சர் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த அமைச்சர் என்பது உண்மையிலேயே அறிவின் தகுதியில வருவது, வரும் பொருள் உரைத்தல் என்கின்ற அந்த தகுதியின் அடிப்படையிலே வருவது. இத்தனை தகுதிகள் இருக்கக்கூடிய ஒருவர் குரு வேண்டும்னு சொல்லி தேடுறாருனா இத்த எல்லா இடத்திலேயும் தேடின பிறகு அவருக்கு கிடைக்காம என்ன பண்ணாரா, எப்படி இருந்ததா, உண்ணும் நீர் விடாய்க்கு எனக்கு தண்ணிதாக எடுத்ததுன்னு சொன்னா கடலை காமிக்கிறான். இங்கதான் இருக்குது கடல், இவ்வளவு பெரிய கடல் இருக்கு, இந்த கடல்ல இருந்து தண்ணிய மொக்கி மொக்கி கொடுக்க வேண்டியதானே. தண்ணீர் தாகத்துக்கு கடல் தண்ணி எவ்வளவுதான் குடிச்சாலும் தாகம் தீருமா. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கடல் போல மக்கள் இருந்தாலும் மணிவாசக பெருமானுடைய அந்த அறி பசியை, அருள் தாகத்தை தீர்ப்பவர்கள் கடல் போல இருந்தாலும் எல்லாம் உப்பு தண்ணி தான். சிவமாகிய அந்த அருள் மேகம் மழை பொழிந்து அர்த்தத்து அரும்பெருள் மேகன் இறங்கி வந்தாதான், குருவா வந்தாதான் அதுக்கு அந்த தாகம் தீரும் என்பதை பதி அணுகில் என்பதாக சொல்லும். ரொம்ப அற்புதமான திருப்பாடல் இது ஒன்று. இரண்டாவது திருமந்திர திருப்பாடல், சுத்த சிவம் குருவாய் வந்து தூய்மை செய்து என்பதாக இந்த இரண்டாவது திருப்பாடல். இந்த ரெண்டு மந்திரமும் குரு பற்றிய நிலையிலே நம்முடைய திருமண பெருமான் மிக அழுத்தமாக குரு என்பதாக சொன்னா நீங்க இதை தாங்க வச்சுக்கணும், அளவுகோல் இதுதாங்க, இதுக்கு மேல எந்த தீர்ப்பும் கிடையாது, எங்கேயும் போவானா. குரு என்பது இந்த தகுதி எல்லாம் இருக்கான்னு பாத்துக்கலாம், அப்படியே டிக் போட்டே வாங்க. நீங்க ஏதாவது யாராவது குருமார் பார்த்து ஏதாவது இவர்தான் குருமாரானா உடனே எடுங்க திருமந்திர ரெஃபரன்ஸ் எடுத்துக்கங்க. குருமட தரிசனம்னு ஒரு பகுதி எழுதியிருக்கிறார். குருமட தரிசனத்துல போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு குறிப்புல சேர்ந்தாருனா உங்க லக்கு, இல்லனா மொத்த இதுல இருந்து எல்லாம் ஆப்போசிட்ல தான் இருக்குமே தவிர இதுக்கும் அதுக்கும் மேட்சே ஆகும். இப்படிப்பட்ட குரு என்பது சொல்லக்கூடிய குரு அணுகுதல், பதி அணுகுதல். திருநாவுக்கரசர் அப்போதைய அடிகளை அணுகினார், இருக்கும் இடம் தேடி வர்ற, தேடி வந்து சிவபெருமான் மட்டும் என்ன சும்மாவா, திருநீலகண்டார் எங்கேயோ உட்காந்து மண்பானை செஞ்சிட்டு இருந்தாரு, திருநீலகண்டான் தான் உட்காந்துட்டு இருந்தாரு வீட்டுல. இவர் வராரு மேலேந்து மெனக்கட்டு இவர் வராருங்க, இவர் வந்து ஓட்ட கொடுத்து இவரு. இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் குரு என்று சொல்லக்கூடிய நிலையை பதி அணுகுதல் என்பதுதான் பெரியபுரம். அப்படி பதி ஒவ்வொரு இடத்திலேயும் அணுகுகின்ற நிலையை இங்கே திருஞான சம்பந்த பெருமான் திருவொற்றியூரில இருந்து மயிலாப்பூருக்கு வராரு. அப்படி திருவொற்றியூருக்கு வந்துட்டார்னு சொன்ன உடனேயே சிவனேசர் என்ன பண்றாரா, விழா கோலம். இப்ப திருவொற்றியூர் முழுக்க எங்கேருந்து, திருவொற்றியூர் டு திருமயிலாப்பூர் பந்தல போடுன்னு அங்கேருந்து ரெட் கார்பெட் வெல்கம். இந்த ரெட் கார்பெட் வெல்கம்னு சொன்னா உண்மையிலேயே ரெட் கார்பெட் வெல்கம் இதுதான். திருஞான சம்பந்த பெருமான் அங்க திருவொற்றியூர் எல்லைக்கு வச்சார்னா இங்க மயிலாப்பூர் வர வரையிலும் அவருக்கு முழுக்க முழுக்க விதானம். நான் சொல்ல சேகரார் பெருமான் சொல்ற, மகர தோரணம் வன்குலை கமுகொடு கதலி நிகரில் பல்கொடி தாமங்கள் அணிவர நிறைத்து நகர நீள் மருகு யாவையும் நர. சிட்டில சந்து பொந்து அத்தனைக்கும் தோரணம், இது சந்து தானே, இங்க என்ன வந்துட போறாரு திருஞான சம்பந்தர், மெயின் ரோடு தானே பரப்புறாரு, வரும்போது சந்துக்குள்ள எல்லாம் சந்து பொந்துக்குள்ள எல்லாம் என்ன கணக்கு, ஆஹா நீள் மருகுனாரு, எல்லா சந்து பொந்து அத்தனையும் அலங்காரம் செய்யணும், எதையும் விடக்கூடாதுனாரா சிவனேசர். நீள் மருகு யாவையும் நலம்புனை அணியால் புகரில் பொன் உலகு இழிந்தனவாம் என பொழுது. பொன் உலகம் என்று சொல்லக்கூடிய அந்த உலகமானது கீழே இறங்கினா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துதான் மயிலாப்பூர். இன்னவாறு அணி செய்து பல் குறைவர் பேவி முன்னம் ஒற்றியூர் நகரிடை முத்தமிழ் விரகர் பொன் அடித்தளம் தலைமிசை புனைவன் என்று எழுவார் அந்நகர் பெருந்தொண்டரும் உடன் செல அணைந்தார். திருஞான சம்பந்தர் திருவொற்றியூர் போய் அழைச்சிட்டு வரணும்னு சிவனேசர் அவருடைய சுற்றம் அடியார் பெருமக்கள் அத்தனை பேரும் மயிலாப்பூர்ல இருந்து கிளம்பி திருவொற்றியூர் போறாங்க அவரை கூட்டிட்டு வரதுக்கு. ஆய வேளையில் அருமறை புகழியர் பிரானும் மேய ஒற்றியூர் பணிபவர் வியன்னகர் அகன்று காயல் சூழ் கரை கடல் மயிலாப்பூரி நோக்கி தூய தொண்டர்தம் குழாத்தோடும் எதிர் வந்து தோன்ற. இவர் இங்க இருந்து கிளம்புறதும் அவர் திருவொற்றியூர் வழிபாடு செய்து கிளம்புறதும் ரெண்டும் ஒரே வேளையில அமைந்ததா, ஆய வேளையில் ரெண்டு சைமல்டேனியஸா நடந்தது. மாறில் பண்பெரு வணிகரும் தொண்டரும் மலர்ந்த நீர் சேர் தவ குழாத்தினை நீளிடை கண்டே ஆறு சூடினார் திருமகனார் அணைந்தார் என்று ஈரில்லாததோர் மகிழ்ச்சியினால் விழுந்து இறைஞ்சனர். குலச்சிறையார் ஆலவாயிலிருந்து அப்படி கிளம்புறார், எங்கேயோ ஓசை கேக்குது, எங்கேயோ திருஞான சம்பந்தர் உடனே தரையில விழுறார். ஏன்னா திருஞான சம்பந்தர் வரார் என்ற செய்தி அவருக்கு கேட்ட உடனே அதன் பிறகு திருஞான சம்பந்தனுடைய அந்த அடியார் திருக்கூட்டம் முன்னாடி வருது, பார்த்தோன்னே விழுறார். திருஞான சம்பந்தர் வரல, திருஞான சம்பந்தர் வருகின்றார்னு கேட்ட உடனே, இது மட்டும் இல்லங்க, திருஞான சம்பந்தர் சிவஞானத்து இன்னமுது குழைத்து ஊட்டி அற்புதமாக தோடுடைய செவியன்னு பாடினார்னு கேட்டாரா நாவுக்கரசர், உடனே தொழுதாரா, அங்க தொழுதது சீர்காழியிலே வந்து அவரை பார்க்கின்ற வகையிலும் தொழுது கொண்டே வந்தாராம். தொழுது அணைவுற்ற ஆண்ட அரசு, அதனாலதான் அவர் ஆண்ட அரசு. ஆக தொழுதல் என்பது பாருங்க, எங்க தூரத்துல இருந்தாலும் தொழலாம். திருஞான சம்பந்தர் இப்ப சீர்காழிக்கு போய் தான் திருஞான சம்பந்தரை தொழணும்னு இல்ல, இங்கே இருந்தபடியே திருஞான சம்பந்தரை வழிபாடு செய்ய வேண்டும் என்பது சைவம். இதுதான் திருஞான சம்பந்தரினுடைய அந்த வரலாற்றிலே காட்டுகின்றார். ஆறு சூடினார் திருமகனார் அணைந்தார் நீளிடை கண்டேனார். ரொம்ப தூரத்துல வருகின்றது அந்த திருக்கூட்டம். அந்த திருக்கூட்டத்தினுடைய ஓசை கேட்கிறது. உடனே விழுந்தாரா சிவனேசர். ஈரில்லாததோர் மகிழ்ச்சியினால் விழுந்து இறைஞ்ச காழி நாடரும் கதிர்மணி சிவிகை நின்று இழிந்து சூழிரும் பெருந்தொண்டர் முன் தொழ எழுந்தருளி வாழி மாதவர் வணிகர் செய் திறஞ்சொல் கேட்டே ஆழிசூழ் மயிலாப்புரி திருநகர் அணைந்தார். இப்ப சிவனேஸ்வரை பத்தி புல் டீடைல்ஸ் புல் ஃபைல் திருஞான சம்பந்த பெருமான் டேபிளுக்கு வந்துச்சு. எங்க மயிலாப்பூர் ஸ்டெப், மயிலாப்பூர் போறார்னு எடுத்த உடனே இன்ஃபர்மேஷன் எப்படி வருது பாருங்க. திருஞான சம்பந்த பெருமானுக்கு சிவனேஸ்வரை பத்திய புல் டீடைல்ஸ் அடியார் பெருமக்கள் சொல்லிட்டாங்களா. இப்போ வரும்போதே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு வர்றாரு. என்ன பெருமானுடைய திருவருள் குறிப்பு? ஆக ஆழிசூழ் மயிலாப்புரி திருநகர் அணைந்தார் அத்திரத்து முன் நிகழ்ந்தது திருவுள்ளத்து அமைத்து. இப்ப திருவுள்ளத்தை அமைத்துன்னு சொல்ற போது உள்ளக்குள்ள ஓடுது அவருக்கு. சிவனேசருக்கு இப்படி ஆயிடுச்சு, அடியாருக்கு இப்படி ஆகலாமா, ஏன் மயிலாப்பூர்ல இருக்கிறவர் ஒன்னும் பண்ணாம இருக்கிறாரு, இதுவரையிலும் ஏன் அவர் செய்யல, எப்படி உள்ளத்திலே திருவுள்ளமானது இப்ப சிவனேசருக்கும் மயிலா அந்த பூம்பாவை பற்றியும் அப்படியே உள்ளத்துல ஓடுது. திருவுள்ளத்து அமைத்து சித்தம் இன்குரு சிவனேசர் தம்ஜெயல் வாய்ப்ப பொய்த்தவ சமன் சாக்கியர் புறத்துறை அழிய வைத்த அப்பெருங்கருணை நோக்கால் மகிழ்ந்து அருளி. வைத்த அப்பெருங்கருணை நோக்கு, திருஞான சம்பந்தருடைய நோக்கு கருணை நோக்கு. இந்த கருணை நோக்கு தான் பூம்பாவை எழுந்ததற்கு அப்புறம் அந்த நோக்கு வெளிப்பாடு அடைந்து பூம்பாவை ஆனவள் பிரமன் படைத்த பூம்பாவை பார்க்கின்ற நோக்கு பூம்பாவையினுடைய நோக்கு ஒரு நோக்கு. இப்ப வைத்த கருணை நோக்கினாலே திருஞான சம்பந்தர் பார்க்கின்ற நோக்கு ஆயிரம் வெள்ளம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயிரம் முகத்தால் கண்டார் அந்த கருணை நோக்க இங்க ஒரு குறிப்பா கொடுக்கிறார் சேக்கிழார் பெருமான். வைத்த அப்பெருங்கருணை நோக்கு எதற்காக? பொய்த்தவ சமன் சாக்கியர் புறத்துறை அழிய. உள்ளுக்குள்ள போட்டாரு என்ன என்ன ரீசன், ஏன் இப்படி இந்த பூம்பாவை இறக்கணும், ஏன் சிவனேஸ்வர் துன்புற வேண்டும், ஏன் எலும்பையும் சாம்பலையும் வைக்க வேண்டும், இதுதான் ஒரு உள்ளுக்குள்ள அவர் போட்டது. எதற்கு இப்படி பண்ணியிருக்கிறார் இறைவன், இறைவருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்ற போது சொல்யூஷன் கிடைச்சிருச்சு அவர். ஏன் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வெளியிலே நடக்கக்கூடிய நாடகம், இந்த நாடகத்திற்கு ஏதோ ஒரு காரணம் சிவமானது வைத்திருக்கிறது. ஆக அந்த காரணம் என்ன என்பதற்காக உள்ளுக்குள்ள போட்டார். சொல்யூஷன் அப்பவே கிடைச்சது. திருவுள்ளத்துல எப்ப நினைச்சாரோ உடனே அதற்கு என்ன சொல்யூஷன், இந்த வரலாற்றுக்குரிய சொல்யூஷன் என்னன்னா பொய்த்தவ சமன் சாக்கியர் புறத்துறை அழிய, அதுதான் அப்படின்ட்டு அப்ப உள்ளுக்குள்ள கிடைச்சிருச்சு. கங்கைவார் சடையார் கபாலி சரம் அணைந்து, கபாலீச்சரம் கோயிலுக்கு உள்ள போய் இப்ப வழிபாடு செய்யறார். இதுதாங்க ரொம்ப முக்கியமான வழிபாடு. இது ஆலவாய் வழிபாடு போல இந்த வழிபாடு. ஆலவாய்க்கு உள்ளே போய் அவர் வழிபாடு செய்து அங்கே சமன் சாக்கியர்கள் மங்கையர்கரசியாரோடு அமைந்த நிலையை போல கபாலீச்சரத்திற்கு உள்ளே போய் அவர் முதல் முதலாக வழிபாடு செய்து திருப்பதிகம் பாடினார். அந்த திருப்பதிகம் கிடைக்கல. முதல் முதலாக இறைவருடைய திருவுள்ளத்தை எண்ணி திருவுள்ளத்தில் அந்த திருவுள்ள குறிப்பை அறிகின்ற நிலையானது உள்ளே வழிபாடு செய்கின்ற அந்த நிலை. கங்கைவார் சடையார் கபாலி சரத்து அணைந்து துங்கநீள் சுடர் கோபுரம் தொழுது புக்கு அருளி மங்கை பங்கர் தங்கோயிலை வலங்கொண்டு வணங்கி செங்கை சென்னி மேற்குவித்திட திருமுன்பு சேர்ந்தார். திருமுன்பு சேர்ந்தவுடன் அமைக்கின்ற இந்த திருக்குறிப்பு மிக அற்புதமான திருக்குறிப்பு. அது சேக்கிழார் பெருமானுக்கும் திருஞான சம்பந்தருக்குமே இரண்டு பேருக்குமே இடையிலே இருந்த அந்த திருக்குறிப்பு வெளிப்படுது பாருங்க. 1078 பாடல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திருப்பாடல். இது வந்து உணர்ந்து உணர்ந்து இந்த திருப்பாடலை நம்ம படிக்கணும். ஏன்னு சொன்னா கபாலீச்சரத்து பெருமானை வழிபாடு செய்வதற்கு இந்த இரண்டு திருப்பாடல்களும் திருஞான சம்பந்த பெருமான் எவ்வாறு வழிபாடு செய்தார், எவ்வாறு திருக்குறிப்பு அமைந்தது என்பதை காட்டுவார். தேவ தேவனை முதல் திருக்குறிப்பு என்ன திருக்குறிப்பு கொடுத்தாரா, தேவ தேவனை, அதாவது பூம்பாவையை எழுப்புறதுக்குரிய திருக்குறிப்பு இதெல்லாம். தேவ தேவன், தேவர்கள் எல்லாம் பார்க்கடல் கடைஞ்சாங்கப்பா, கடைஞ்ச பொழுது எழுந்தது நஞ்சு, அந்த நஞ்சு பார்க்கடலில் இருக்கக்கூடிய நஞ்சை கழுத்திலே விடமாக இருக்கக்கூடிய அதை எடுத்து திருநீல கண்டமாக தரித்துக் கொண்டார். இப்படி இருப்பவர் இந்த தேவர்களை காத்த தேவாதி தேவர். பூம்பாவையினிடத்தில் இருக்கக்கூடிய நஞ்சை எடுக்கிறதா பெரிய கஷ்டம், ஆகவே இந்த திரு கபாலீச்சரத்து பெருமான் தேவ தேவன் என்ற திருக்குறிப்பு பூம்பாவை வெளிப்படுவதற்குரிய முதல் திருக்குறிப்பு தேவதேவன். இவர் தான் தேவதேவன், தேவர்களுக்கெல்லாம் அரசனாக, தேவர்களுக்கெல்லாம் தேவனாக, மாதேவனாக இருக்கக்கூடியவர் எங்கள் பெருமான் என்கின்ற முதல் குறிப்பு தேவதேவன் என்ற குறிப்பு. இரண்டாவது குறிப்பு திரு கபாலி சரத்து அமுதை. இந்த இரண்டாவது குறிப்பு இருக்கு பாத்தீங்களா, இது ரொம்ப முக்கியமான குறிப்பு. திருக்கபாலி சரத்துல இருக்கக்கூடியது அமுது. அமுது எது என்பதாக சொன்னால் நஞ்சு அமுதமாகும். இங்கே திருக்கபாலி சரத்து பெருமான் பூம்பாவையினுடைய நஞ்சை அமுதமாக செய்து அமுத தாரையாக எற்பு துளைதோறும் பெய்யத்தி இருக்கின்றார் என்கின்ற குறிப்பு அங்க கொடுக்கிறாருங்க. அற்புதமான குறிப்பு. இந்த அமுது என்று சொல்லக்கூடிய நிலையானது ஒரு இந்த குறிப்பு மட்டும் சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்யறேன். 10 ஏழு ஆயிடுச்சு. கபாலி சரத்து அமுது என்பதாக சொல்லுகின்ற பொழுது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் அமுது என்ற சொல்லை எவ்வாறு எந்த வகையிலே பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு குறிப்பு. இதுல அமுதை அதிகமாக 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 பயன்படுத்தியவர் யாருன்னா மணிவாசக பெருமான் தான் அமுது என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார். இறைவனை அமுது என்பதாக சொன்ன குறிப்பு பூம்பாவை வரலாற்றிலேயே முடிமணியாக விளங்கக்கூடிய குறிப்பு. இது இதுவரையிலும் எந்த உரையிலேயும் யாரும் இதுவரையில் சொல்லதில்லை. மணிவாசக பெருமான் திருவாசகத்தை படிக்க படிக்க எழுந்த ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு இந்த குறிப்பு. அமுது என்பதாக சொல்லுகின்ற நிலை இறைவனை ஏன் அமுது என்பதாக சொல்ல வேண்டும், ஏன் அமுதாக அவர் இருக்கின்றார் என்கின்ற குறிப்பு. சரி, ஒன்று ஞானசம்பந்த பெருமான் சிறப்பாக இறைவனை அமுது என்பதாக குறிப்பிட்டது எங்கே என்பதாக பார்க்கின்ற பொழுது திருஞான சம்பந்த பெருமான் திரு பிரமபுர பதிகம் என்பதாக ஒரு பதிகம். எங்க போனாலும் திருஞான சம்பந்த பெருமானுக்கு இறைவன் அமுதுதான். எங்க போட்டோம், அவர் திருவொற்றியூர் போனாலும் சரி, திருவோத்தூர் போனாலும் சரி, எந்த திருக்கோயில் போனாலும் திருஞான சம்பந்தரை பொறுத்தவரையிலும் அது என்ன, அமுதுதான். அமுதை பருகிட்டுத்தான் வருவார். இதற்கு சான்று, இதற்கு நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க அமைத்திருக்கிறார்னா திருப்பிரமபுர திருப்பதிகம். திருப்பிரமபுர திருப்பதிகத்தில எம்பிரான் எனக்கு அமுதம் ஆவானும், இதுதான் திருஞான சம்பந்தருடைய கொள்கை. எந்த இடத்திலே எந்த திருப்பதிகம் சென்றாலும், எந்த திருப்பதியை வழிபட்டாலும் எம்பிரான் எனக்கு அமுது, எம்பிரான் எனக்கு அமுது. பருகிட்டு வந்துடுறா, கண்ணால் பருகினாலும் சரி, வாயால் பருகினாலும் சரி, எப்படி பருகினாலும் சரி, கண்ணார் பருகினார் காலம் பெற அழுதார்னுவார். அங்க தில்லை நடனத்தை சொல்லுகின்ற பொழுது திருஞான சம்பந்தர் எப்படா வழிபட்டார் திருஞான சம்பந்தர் என்கின்ற நிலையை பார்க்கின்ற பொழுது திருஞான சம்பந்த பெருமான் கண்ணார் அமுதுண்டார் காலம் பெற அழுதார். இது அற்புதமான வாக்கு, சேர்க்கிறார் பெருமானுடைய வாக்கு. எம்பிரான் எனக்கு அமுதம் ஆவானும் ஒன்னு. இப்ப நால்வருக்கும் 4 குறிப்பு கொடுக்கிற. ஒன்று திருஞான சம்பந்த பெருமான் முதல்ல எம்பிரான் எனக்கு அமுது, அது நம்ம பார்க்கலாம்.
எம்பிரான் எனக்கு அமுதம்
பதிகம் என்பதை உணர்ந்தவர் அருணகிரிநாத பெருமான். அருணகிரிநாத பெருமானுக்கு திருஞான சம்பந்தர்னு சொன்னா ரொம்ப ரொம்ப அவர் மாதிரி எனக்கு பதிகம் பாடணும், திருஞான சம்பந்தர் மாதிரி வழிபாடு செய்யணும், திருஞான சம்பந்தர் மாதிரி பூசைகள் இயற்ற வேண்டும் என்று பல இடங்களிலே திருப்புகளிலே விண்ணப்பம் வைப்பார். அதுல ஒரு இடம், புவி அதனீர் பிரபுவான புகழிகிர் வித்தகர் போல அமிர்த கவி தொடைபாட அடிமைதனுக்கு அருள்வாயே. எப்படி கேட்கிறார், புவி அதனில் பிரபுவான, பிரபு என்பதற்கு 10 பக்கம் உரை எழுதியிருக்கிறாங்க. வடமொழியில பிரபு என்பதாக சொன்னா என்ன பொருள் இல்லையா, பிரபு என்பது சாதாரணமா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பேர் இல்லைங்க. பிரபு என்பதாக நான் நினைச்சிட்டு இருந்தேன் எல்லாருக்கும் பிரபு பிரபுன்னு பேர் வைக்கிறாங்களே. பிரபு என்பது சரி அந்த பிரபுல இந்த பிரபுவாக இல்ல இல்ல, பிரபு என்பது அருணகிரிநாத பெருமான் வடமொழி கரை கண்டவர். அருணகிரிநாத பெருமான் சும்மா கொண்டு வந்து வைப்பாரா? நம்ம திருஞான சம்பந்தருக்கு சாதாரணமான ஒரு வடமொழி ரொம்ப தேர்ந்து கரை கண்டவருக்கு தான் ஏன் பிரபுன்னு சொன்னார் என்பதற்குரிய விளக்கம் இந்த திருப்புகள்ல தெரியும். அப்படி கரை கண்ட நிலையிலே சொல்றார், புவியத நீர் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்த கவி தொடையினர். அமிர்தமா திருஞான சம்பந்தருக்கு சிவன் அமுதம், அருணகிரிநாத பெருமானுக்கு திருஞான சம்பந்தருடைய கவி அமுதம். அமுதம் இஸ் ஈக்வல் டு அமுதம் பாத்தீங்கன்னு சொன்னா திருஞான சம்பந்தருக்கு அமுதம் சிவம், சிவம் என்பது அமிர்தம், அமிர்த கவி திருஞான சம்பந்தருடைய கவி அமிர்தம். அப்ப சிவம் என்பது திருஞான சம்பந்தர் கவி, இப்படியே சைக்கிள். ஆக அமிர்த கவி என்பதாக சொல்றார் இரண்டாவது குறிப்பு. மூன்றாவது குறிப்பு திருநாவுக்கரசர் அமுது என்பதாக கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. திருஞான சம்பந்த சாரி திருநாவுக்கரசர், திருநாவுக்கரசுக்கு அமுது என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஒரு இடம் நமக்கு உள்ள திருக்குறுந்தொகை என்று சொல்லக்கூடிய உள்ள திருக்குறுந்தொகையில, ஏன்னா அமுது என்பது நஞ்சு அமுது வேற, நஞ்சை அமுதமாக ஆக்கினான்ற குறிப்பு இல்ல இந்த குறிப்பு. இந்த குறிப்பு என்னன்னா சிவமே அமுது என்ற குறிப்பு. ரெண்டுத்துக்கு வேறுபாடு உண்டு. நீங்க அமிர்தன்னு சொன்னா நஞ்சு அமுதான அமுது ஒண்ணு உண்டு, அப்புறம் அமிர்தம் என்பது தேவர்கள் சாப்பிட்ட அமிர்தம் ஒண்ணு உண்டு, இந்த அமிர்தம் என்பது அமிர்தம் அதனினும் சிறந்த அமிர்தம். இது பாம்பன் சுவாமிகள் வாக்கு. பாம்பன் சுவாமிகள் பெரிய சுவாமி என்று சொல்லக்கூடிய ஒரு பதிகம் எழுதி இருக்கிறார். அதுல வந்து முதல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது அமிர்தம் அதனினும் சிறந்த அமிர்த என்பதாக பாம்பன் சுவாமிகள் சொல்லுவார். அமிர்தம் தான் ஆனால் அதனினும் சிறந்த அமிர்தம் என்று குறிப்பிடுவார். அப்படி அமிர்தம்னா எந்த அமிர்தம்? அமுதம் என்பது சிவம் அமுதமாக விளங்குகின்ற இடம். உங்களுக்கு ஏதாவது தோணுதா? நாவுக்கரசு குருகாம்பைரம் அற்புதம், அற்புதம், சூப்பர். இந்த மாதிரி குருகாம் வைரமாம் அற்புதமான பதிகம். அமுதம் எனக்கு எம்பிரான் எனக்கு அமுதம் ஆவான் உள்ள திருக்குறுந்தொகையில ஒரு அற்புதமான ஒரு திருப்பாடல் குறுந்தொகையில சொல்றார். குறுந்தொகை அனுபவ நிலையிலே இருந்து சொன்னது. அனுபவ நிலையில இருந்து சொல்லுகின்ற பொழுது இந்த உள்ள திருக்குறுந்தொகை என்பதாகிய உள்ள திருக்குறுந்தொகையில அம்மானை அமுதின் இன்னமுது, அமுது அமுதின் இன்னமுது என்று சொல்லக்கூடிய நிலை அற்புதமான நிலை. இந்த அனுபவ நிலையிலே அமுது அந்த திருநாவுக்கரசனுடைய அமுதை பருகும் உள்ள திருக்குறுந்தொகை.
அம்மானை அமுதின் அமுதே
அமுது. இப்ப அவர் குருகாம் வைரமா சொன்ன மாதிரி திருநாவுக்கரசுக்கு நீங்க இன்னும் அதிகமா அமுதை பருக வேண்டும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அமுது என்று குறிப்பிட்ட இடங்களிலே திருநள்ளாற்று திருப்பதிகம் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உண்மையிலேயே பருகினார் அமுதை, உண்மையிலேயே பருகக்கூடிய இடம் அந்த மாதினுக்கு உடம்பு இடம் கொடுத்த இடம் திருநள்ளாற்று திருப்பதிகம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவத்தை அமுதமாக பருகிய இடம்.
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பருகிய அமுது. இந்த அமுது ஏன் இவ்வளவு தூரம் எம்பசைஸ் பண்றேன்னு சொன்னா, நாதனை நல்லாரனை அமுது. அமுது என்பது கபாலீச்சரத் அமுதிலேருந்து ஆரம்பிச்சது, மட்டிட்ட புண்ணியம் என்ற பதிகத்தில் இருக்கக்கூடிய அமுது வரையிலும் இந்த அமுது என்பது திருஞான சம்பந்தருடைய இந்த வரலாற்றிலே முக்கியமான பங்கு வகிக்கின்ற காரணத்தினாலே அமுதை பற்றி குறிப்பு எடுக்கிறோம். கடைசியாக மணிவாச பெருமான் அமுது அப்படின்னா, தொட்ட இடம் எல்லாம் அமுது, திருவாசகம் அமுது, திருவாசக தேன் அமுது. அப்படி திருவாசகம் ஆகிய தேன் அமுதுல நீங்க இதுதான் அதுதான் இல்லாம ஒரு கோர்வையாக அமுதை எடுக்க முடியுமான்னு ஒரு முயற்சியில ஈடுபட்டோம். அமுது என்பதை எப்படி இப்ப அமுது பருகி அமுது பருகி அமுதுன்ற ஒரு ஜெனரலைஸ்ட் ஃபார்மேட்ல தான் நிக்குது. அதாவது இதுவரையில் நம்ம பார்த்தது ஒரு பொதுவான நிலையிலே சிவத்தை அமுது, சிவத்தை அமுது என்று பருகிய நிலையிலே நின்ற நிலையானது கடந்த நிலை அனுபவமாகிய திருவாசகத்துக்கு உள்ள போகின்ற பொழுது MBBS தாண்டி MD. இப்ப MBBS படிச்சாச்சு, அடுத்தது இப்ப MD. அடுத்த இந்த ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ்ல வர்றபோது அமுதத்திற்குரிய சிறப்பு என்ன, அமுதம் என்பது என்ன, அமுதத்திற்குரிய இலக்கணம் என்ன, அமுதத்தினுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன, அமுதத்தினுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன, அமுதத்தினுடைய வேலைப்பாடு என்ன, அமுதம் என்ன செய்யும், வாட் இஸ் தி கான்சிக்வன்ஸ், உள்ள போனா என்ன செய்யும், அத்தனை அக்குவேர் ஆணிவேரா பிரிச்சு 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 கொடுக்கிறார் மணிவாசன். அமுதம் என்றத பொது வகையில பார்த்தது, இப்ப அமுதம் என்பது சிறப்பு வகையில உள்ள போற போது முதல்ல நிக்கக்கூடிய அமுது திருக்கோத்தும்பி அமுது, சட்டோ நினைக்க மனத்தமுது சங்கரன். இதுதான் ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எடுக்க வேண்டிய பகுதி என்னன்னா, அமுது அமுதுன்னு சொல்லிட்டீங்களே எப்ப சார் எனக்கு அமுது கிடைக்கும், எப்பொழுது அதை உணர்வேன் அப்படின்னு கேப்பான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிகினர்ஸ்க்கு எடுத்த உடனே என்ன சொல்றாரு, அமுதம் என்பது எங்கேயோ இருக்கு, யாரோ தேடி கடைஞ்சிட்டு மேருமலையை வச்சு கடைஞ்சானே அந்த அமுதத்துக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டானே, சிவமாகிய இந்த அமுதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படணும், இந்த அமுது கிடைக்கணும்னு சொன்னா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரன் அப்படின்னு, மனத்து அமுதாம் சங்கரன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அமுது கிடைச்ச உடனேயே கண்டினியூட்டி இருக்குமா இல்ல ஸ்டாப் ஆயிடுமா? கண்டினியூட்டி இருக்கும்னு சொன்னா சுரந்துகிட்டே இருக்கணும். அருள் அணி சுரக்கும் அமுதே காண்க, ரெண்டாவது குவாலிபிகேஷன் இலக்கணம் அமுதுக்கு சொல்றாரு பாருங்க. அப்பா மணிவாசக பெருமான் மாதிரி அமுதை இப்படி எல்லாம் டிஃபைன் பண்ணிருக்க முடியுமா? அப்படி படிக்க படிக்கதான் எனக்கு உண்மையிலேயே அமுது வந்து இப்ப கபாலீச்சரத்து அமுதுன்னு சொன்ன உடனேயே உடனே தோணது மணிவாசக பெருமான் அமுதுதான். தோணதும் சட்டோ நினைக்க மனத்தமுதாம் தான் தோணுச்சு. திருவாசகத்தை இப்படி புரட்டினால அமுது வருது, இப்படி புரட்டினால அமுது வருது. இதை நம்ம கிளாஸ்ல உட்காந்து அமுதுன்னு எடுத்துக்கிட்டு இருந்தாலும் வேலைக்காகாது. அப்ப அமுது என்பதாக சொல்ற பொழுது, அப்ப அமுதை எப்படி மணிவாசக பெருமான் எந்த வகையிலே எப்படி கையாண்டு இருக்க முடியும் என்ற ஒரு சிறு ஒரு நிலையில பார்த்த பொழுது, அருள் அணி சுரக்கும் அமுது என்பதாக இரண்டாவதாக காட்டியவர், வாக்கிரந்து அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன். அதே திருவண்ட பகுதியில வாக்கிரந்து அமுதம், வாக்கிரந்து அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன். இரண்டாவது அனுபவ நிலை, அனுபவ நிலை இதெல்லாம் மணிவாசக பெருமானுடைய அனுபவ நிலை திருவண்ட பகுதியில சிறப்பாக விளங்குகின்றது. மூன்றாவது நிலை, பரா அமுது ஆக்கினன் அப்படின்னு அமுதுக்கு பரா அமுதுன்னு ஒரு டெபினிஷன் கொடுத்து அமுதை சொல்ற. எப்படி எல்லாம் பாருங்க அமுது எப்படி வேலை செய்யுது. அப்புறம் கொஞ்சம் கீழே இந்த பக்கம் வந்தா கோயில் மூத்த திருப்பதிகத்துல அரசே பொன்னம்பலத்து ஆடும் அமுது. ஆக தன்னார் அமுதுண்டார் காலம் பெற அழுதார், இவர் எப்படியா அம்பலத்து ஆடும் அமுதுன்னு சொன்னார் சேக்கிழார் பெருமான். அம்பலத்திலே ஆடுவது அமுதுதான், அது அரசு, பொன்னம்பலத்து ஆடு அமுது அப்படின்னு மணிவாசக பெருமான் தான் அமுதுக்கு டெபினிஷன் சொன்னார். அதை எடுத்து சேக்கிழார் பெருமான் கையாளுகின்றார். அப்புறம் கோயில் திருப்பதியத்திலே வருகின்ற பொழுது அமுதே ஊறி நின்று எழும் பரம்ஜோதி. அப்ப அமுது என்பது ஊறுதல், ஊறி நின்று எழுதல், இப்படி எல்லாம் இருந்தா இதை மட்டும் நீங்க உணர்ந்து உணர்ந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னாலே ஒரு ஆயுள் காலம் பார்த்தது. அடைக்கல பத்துல சொல்றாரு, வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதம். அப்ப வழங்குறாருன்னு தெரியுது, வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதம் என்ற ஒன்று கொடுக்கிறார். இது பல வகையான அனுபவ நிலைகள் அனுபவத்திலே உணர்ந்து சொன்னது. கடைசியாக சென்னிப்பத்து, காயத்துள் அமுது ஊற ஊற. இப்படி மணிவாசக பெருமானுடைய அமுது, இதுல இருந்து இந்த அமுதுல ஏதாவது ஒரு அமுது யாருக்கு எந்த அமுது வேணுமோ கையை தூக்கி அந்த அமுதை பெற்றுக் கொள்ளுங்க. ஒரு பாட்டு இருக்கோ தம்பியா,
சரி.
சட்டோ நினைக்க மனத்து அமுதுதான் நிச்சயமா நமக்கு அந்த அமுது ஊறுகின்றது என்பது சத்தியமான வாக்கு. அதுவும் இல்லாம திருவாசகத்தை படிக்க அமுது நிச்சயமா ஊறணும், ஊற வைப்பது திருவாசகம் என்பதாகிய நிலையிலே கபாலிச்சரத்து அமுது பருகியவர் திருஞான சம்பந்தர். பருகி இப்பொழுது அவர் மயிலாப்பூரிலே இருக்கக்கூடிய சிவனேஸ்வரிடத்திலே நேரடியான அந்த சந்திப்பினை அமைக்க இருக்கின்றார் என்று அமைத்து அடுத்த வகுப்பிலே நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம் என்பதாக சொல்லி இந்த அளவிலே நாம் இந்த வகுப்பினை நிறைவு செய்வோம்.